வணக்கம் திரு கார்த்திகே செல்வன் அவர்களே.
வணக்கம் திரு பிரபாகரன்.
முதலில் பாஜக தேர்தல் அறிக்கையில ராமர் கோயில் கட்டுவோம் என்றும் மற்றது பொது சிவில் சட்டம் இயற்றுவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதனால் முஸ்லிம்களின் வாக்கு அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாதா?
நிச்சயமாக அது ஒரு ஒரு பாதிப்பையும் ஒரு அச்சுறுத்தலாகத்தான் அமைந்திருக்கிறது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சிறுபான்மையினர் மத்தியிலேயே கூட அது ஒரு பாஜக தேர்தல் அறிக்கைக்கு பிறகான நிலை என்பது ஒரு சிறு அவர்களுக்கு வந்து இதற்கு முன்பாக இருந்த நிலையை விட தீவிரமாக பாஜகவை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற பல்வேறு அம்சங்கள் இந்துத்துவ கொள்கைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருப்பதாகவே சிறுபான்மை அமைப்பை சார்ந்த அத்தனை தலைவர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். அது ஓரளவுக்கு வந்து இப்போ பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை தான் உருவாக்கி இருக்கிறது. சிறுபான்மை அல்லது செக்யூலர் போர்சஸ் ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு சூழலாக கூட அது மாறி இருக்கிறது இந்த இரண்டு நாட்களில்.
இதேவேளையில் தனி தமிழகத்திற்கு பாஜக ஆதரவு அளிக்காது என்று வெங்கையா நாயுடு ஒரு கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். இதனால் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளில் சரிவு அல்லது சிக்கல் ஏற்படாதா?
வெங்கையா நாயுடு உட்பட தனி தமிழகத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக தங்களுடைய பேட்டிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக அவர்களுக்கு, ஏனென்றால் இங்கிருக்கிற பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற மதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அனைத்துமே காங்கிரசிற்கு ஒரு மாற்றாக பாஜக வந்தால் மட்டுமே ஈழப் பிரச்சனையில் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதாக முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திரு நரேந்திர மோடி பிரதமர் ஆனால்தான் ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையில் அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்த முடியும் என்கிற ஒரு விதமான ஒரு பிரச்சாரம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் பாஜக தேர்தல் அறிக்கையில் இது பற்றி ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. ஈழத் தமிழர் பிரச்சனையோ அல்லது இந்திய மீனவர்கள் பிரச்சனையோ பற்றியோ அவர்கள் எந்த இடங்களிலும் குறிப்பிடப்படவில்லை. அதே நேரத்தில் அண்டை நாடுகளுடன் ஒரு சகோதர ரீதியான ஒரு நட்புறவை நாங்கள் மேற்கொள்வோம் என்கிற ஒரு கருத்தையும் அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அதில் இலங்கையோடு அவர்களுடைய உறவு என்ன விதமாக இருக்கும் என்கின்ற அந்த கேள்வியும் எழுகிறது. அப்போது இப்போ காங்கிரசுக்கு எதிரான அல்லது காங்கிரசுக்கு மாற்றான ஒரு கட்சியாக பாஜகவை இந்த விஷயத்தில் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற பிரதான கட்சிகளாக இருக்கின்ற திமுக உள்ளிட்டவை இந்த கேள்விகளை இடதுசாரி கட்சியினுடைய சிபிஎம் உடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் கூட நேற்றைக்கு இதே கேள்வியை முன்னெழுப்பியிருக்கிறார். இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் தான்.
அதிமுக தாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கிலும் பார்க்க தேமுதிக போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும், அதாவது 14 தொகுதிகளிலும் அவர்களை தோல்வி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு கொலைவரியுடன் செயற்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறதே, அது பற்றி என்ன பின்னணி?
அதிமுகவிற்கு நிச்சயமாக தன்னுடைய வெற்றி என்பது இப்போது 40 தொகுதிகளிலும் வெல்வோம் என்று சொன்னவர்கள் இப்போது அதிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள். பிரதமராக முதல்வர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி கொண்டிருந்த பிரச்சாரம் என்பது போய் இப்பொழுது அதிமுக பங்கு பெறும் ஒரு மத்திய அரசு அமையும் என்கிற விதமாக அவர்களுடைய பிரச்சாரம் இப்போது மாறி இருக்கிறது. அந்த எண்ணிக்கையும் குறைந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் அதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் இடையிலான அந்த ஒரு நேரடி போட்டி என்பது அனைவரும் அறிந்தது. ஏனென்றால் தேமுதிகவினுடைய 8 எம்எல்ஏக்கள் இதுவரை அதிமுக பக்கம் தங்களுடைய விசுவாசத்தை காண்பித்திருக்கிறார்கள். அதே போல தேமுதிகவினுடைய பிரச்சாரமும் அதிமுகவுக்கு எதிராக வலுவாக இருக்கிறது, கடுமையாக இருக்கிறது. மற்ற எந்த கட்சிகளை விடவும், திமுக தலைவர்களை விடவும் கூட தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் இருவருடைய பிரச்சாரமுமே மிக கடுமையான விமர்சனங்களாக இருக்கிறது அதிமுக மற்றும் அதனுடைய தலைவி ஜெயலலிதா மீது. அப்பொழுது இது நிச்சயமாக தேமுதிகவிற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுகவும், அதிமுக இல்லாமல் நாங்கள் இத்தனை இடங்களில் ஜெயித்தோம் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் தேமுதிகவும் இருக்கின்றது. அந்த தேமுதிகவினுடைய போட்டியிடுகின்ற எல்லா இடங்களிலும் அதிமுக அதிகப்படியான ஒரு கவனத்தை செலுத்தி அவர்களை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் என்பது இது இயல்பாக இருக்கக்கூடியதுதான். அப்படியான ஒரு வேகம் இரண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலுமே இருக்கின்றது.
அடுத்ததாக இந்த வேட்பு மனுக்களின் தள்ளுபடி, அது குறிப்பாக நீலகிரி தொகுதியின் பாஜக வேட்பாளரின் மனு தள்ளுபடியில் அரசியல் சதியிருப்பதாக ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தி இருக்கின்றார்கள். அதன் பின்னணி பற்றி சொல்ல முடியுமா?
இதில் நேரடியாக குற்றச்சாட்டுகளை பாஜக வேட்பாளர் குருமூர்த்தி மீது வைக்க முடியாது என்றாலும் கூட சந்தேகங்களை அவர்கள் எழுந்திருப்பதை அவர்களால் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் குருமூர்த்தி ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டு அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார். அதனால் இந்த தேர்தல் நடைமுறை என்பது என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். இதில் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட குழப்பம் என்பது திட்டமிட்டு செய்யப்பட்டதாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த இப்பொழுது பாஜக களத்தில் இல்லாத பட்சத்தில் இந்த வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது நீலகிரியை பொறுத்தவரை. வரையில். அப்படியான ஒரு சூழலில் ஒரு ஏற்கனவே பாஜக 8 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுகிறது, அதிலும் 1 அவர்கள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிவிட்டார்கள். 7 தொகுதிகள் மட்டுமே இருக்கின்ற நிலையில் 1 தங்களுக்கு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதில் பாஜக உள்ளூர் தலைவர்களுக்கும் கோபம் இருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சியினரும் கூட அவர் விலை போய்விட்டாரோ என்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில், ஏனென்றால் அவர்களுக்காக ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்கள் தொடங்கி அவருடைய வேட்புமனு தாக்கலின் போது 100 பின்னா கூட போயிருந்த ஒரு சூழல் இருந்தது. மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பும் உருவாக்கப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு சூழலில் பிஜேபி வேட்பாளர் இப்படி ஒரு தவறை செய்திருப்பதுங்கிறது, இதை அவர்கள் தவறாக கருதவில்லை, இது திட்டமிட்டு செய்யப்பட்டதாக ஒரு எண்ணம் எழுந்திருக்கிறது. அதை ஆனால் பிஜேபியினுடைய வேட்பாளர் தன்னுடைய தேர்தல் கமிஷனுடைய முடிவை எதிர்த்து நேற்று உயர்நீதிமன்றத்தையும் அணுகியிருக்கிறார். இதில் அடுத்த கட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும்.
நிறைவாக, இந்த தேர்தலின் பின்பு அதிமுகவும் பாஜக கட்சிகள் இணைந்து செயற்படும் என ஒரு ஊகம் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது, இது பற்றி சொல்லுங்களேன்.
அந்த கருத்தை முழுமையாக நிராகரிக்க முடியாது, ஏனென்றால் அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இதுவரையில் மார்ச் 3 அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். அதிலிருந்து இன்று வரை ஒரு இடத்திலும் கூட அவர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியோ அல்லது பிஜேபியை பற்றியோ எந்த இடத்திலும் அவர் ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. அதே போல அதற்கு பிறகு அவர்களுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகளாக இருந்த இடதுசாரிகள் இதை ஒரு பெரிய கேள்வியாக ஒரு பிரச்சனையாக எழுப்பிய பிறகும் கூட அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் தங்களுடைய பிரச்சாரங்களில் சொல்லி வருவது என்னவென்றால், அதிமுகவிற்கு போடப்படுகின்ற ஒவ்வொரு வாக்கும் அது பிஜேபிக்கு போடுகின்ற வாக்காகத்தான் கருதப்படும் என்கிற அளவிற்கு அவர்கள் நேரடியாக தாக்குதல்கள் வைக்கிறார்கள், நேரடியாக விளக்கங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து நேரடியாக எந்த பதிலும் அதற்கு வைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆரில் இதற்கு ஒரு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு தாக்குதலையோ அல்லது விமர்சனத்தையோ வைக்க வேண்டிய எந்த அவசியமும் எழவில்லை என்கிறார்கள். ஆக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி பாஜகவோடு அமைவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது, அதை நிராகரிக்க முடியாது. ஒருவேளை அதிமுகவிற்கான அதிக எண்ணிக்கை தேர்தலுக்கு பிறகு இருக்கும் பட்சத்தில் பாஜகவும் கூட அந்த அதிமுகவினுடைய எம்பிக்களுடைய ஆதரவை பெறுவதில் எந்த தயக்கமும் காட்டாது என்பதே உண்மை.
நன்றி கார்த்திகை செல்வன் அவர்களே.
நன்றி திரு பிரபாகர்.